ஏழே நாள்தான் நான் உயிரோடு இருப்பேனா? ஆமாம்டா, கேட்டது நான். பதிலளித்தது ராமமூர்த்தி மாமா. அருகில் அம்மா, மஞ்சு, அப்பா, பாட்டி மற்றும் என் ஒரே மகள் சாரதா. ஏழு நாளில் மரணம் என்று கேட்டு எல்லோரும் கண்ணீரோடு என்னை அணைத்து கூச்சலிட்டனர் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் தவறு. மாறாக எல்லோரும் ஏதோ ஆப்கானிஸ்தானில் எவன் தலையிலோ குண்டு விழுந்தது போல் இருந்தனர். அதற்காக நாங்கள் ஏதோ முற்றும் துறந்த குடும்பம் என்று நினைத்தால் அதுவும் தவறு. இல்லை இல்லை, நீங்கள் நினைப்பது போல் நாங்கள் லூசு குடும்பமும் இல்லை. ஆனால் உங்களை குற்றம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ராமமூர்த்தி மாமாவை பற்றி தெரியாது. நாங்கள் கோயம்புத்தூர் துடியலூரில் மூன்று பெட்ரூமில் ஆறு பேர் வசிக்கும் சாதாரணர்கள். எங்கள் கதையை இன்று சொல்லத்தான் போகிறேன். எல்லாம் ஒரு தவளையில் ஆரம்பித்தது. எல்லோரும் காக்ரோச் தான்ப்பா பண்ணுறாங்க. நான் ஃப்ராக் பண்ணினா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வரும்பா, மூன்று மாதத்திற்கு முன் சாரதா கேட்டாள். நான் ஒரு ஞாயிறு மதிய அரை தூக்கத்தில் கண்டிப்பாடா என்று சொன்னேன். சொல்லி தொலைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சொன்னதை மறந்து போனேன் மூன்று மாதமாக. சாரதா பன்னிரெண்டாவது படிக்கும் எங்கள் செல்ல பெண். படிப்பில் மிக கெட்டிக்காரி. பிகாம் ஐந்து வருடம் படித்த எனக்கு தப்பி பிறந்தவள் என்றே சொல்ல வேண்டும். ஏன் அவள் அம்மாவை போல் இருக்கக்கூடாதா என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. எனக்கு உங்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. உங்களுக்கு மஞ்சுவை பற்றி தெரியாது போலும். அவளுக்கு கால்குலேட்டரில் கூட இரண்டு எண்களை கூட்ட வராது. திருமணமான புதிது ஏன் இப்படி என்று கேட்டேன். அதற்கு அவள், என்னை விடுங்கோ, என் தங்கைக்கு நான் பரவாயில்லை. அவளுக்கு அவளோட வயசு கூட சொல்ல தெரியாது. என கண்களில் நீர் வர சத்தம் போட்டு சிரித்தாள். நான் ஆடி போய் அம்மாவிடம் முறையிட்டேன். அவள், போடா, ஒரு வருஷம் போனால் எல்லாம் சரியாயிட போகுது என்று சொல்லி நகர்ந்தாள். தீர்க்கதரிசி என் அம்மா. ஒரு வருடத்தில் நான் மாறிப்போனேன். நானும் கண்களில் நீர் வர சிரிக்க ஆரம்பித்தேன். சாரதா எங்கள் இருவருக்கும் வந்த ஆச்சரியம். தான் என்ன படிக்க வேண்டும் என்பதை பெற்றோருக்கு சொல்லும் பெண். பயோடெக்னாலஜி தான்ப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட். விலங்கியல் பரிசோதனைக்கு தவளை கேட்டாள். அதை உயிருடன் பிடித்து பின்பு கூறு போட வேண்டும். தவளை கேட்டதை மூன்று மாதம் மறந்தே போனேன். சனி இரவு அலுவலகம் முடித்து திரும்பும்போது ஏன் மறந்தேன் என்று தோன்றியது. வீடு இரண்டாக இருந்தது. நான் ஒருபுறம், அம்மாவும் மஞ்சுவும் ஒருபுறம். இருவரும் என் மறதியை மிக ஆழமாக ஆராய்ந்தனர். பதினெட்டு வருடங்களில் நான் மறந்த ஐட்டங்களை பட்டியல் போட்டு காட்டினர். என் மகள் கண்ணீரோடு சோஃபாவில் குப்புறப்படுத்திருந்தாள். குலுங்கி குலுங்கி அழுகை. இதுதான் சாக்கு என இருவரும் என்னை பிரித்து ஆராய்ந்தனர். அம்மா நான் உலகில் அதிபுத்திசாலி என்றும், இந்த பாழாய்ப்போன ஞாபக மறதியால் நான் எல்லாவற்றையும் இழந்தேன் என்றும், இல்லையென்றால் என் திறமைக்கும் அறிவிக்கும் சுந்தர் பிச்சையை விட உயர்ந்திருப்பேன் என்றும் கணித்தாள். கூடவே ஐஸ்வர்யா ராய் போல் ஒரு பெண் என்னை திருமணம் செய்திருப்பாள் என்றும் இழித்தாள். மஞ்சு தன் குடும்பம் அறிவில் குறைந்தாலும் மனதில் பெரியவர்கள் என்றும், மற்றவர்கள் போல் கெட்ட எண்ணம் சிறிதும் இல்லாதவர்கள் என்றும் மறுதளித்தாள். தான் திருமணத்தினால் புதைகுழியில் தள்ளப்பட்டதாகவும், தன் பரம்பரையில் தான் மட்டும்தான் ஒரு ஸ்மார்ட் போனுக்கு கூட வக்கில்லாத இடத்தில் வாக்கப்பட்டவள் என்றும் முறையிட்டாள். அம்மா உடனே புகுந்த வீட்டில் தான் அனுபவித்த கஷ்டத்தின் முன் இது ஒன்றுமில்லை என அப்பாவின் குடும்பத்தினரே ஏலம் போட்டாள். பாட்டி, அம்மாவின் தாய், ஏன் குழந்தைய எல்லாரும் வெய்யரே, சாமி ஐயர் வீதி பட்டர் மந்திரிச்சா ரெண்டே நாளில் எல்லாம் சரியாயிடும் என்றாள். இதில் வினோதம் என்னவென்றால், பாட்டிக்கு 1988 பின்பு உலகில் என்ன ஆனது என்பதே தெரியாது. செமெண்டிக் டிமென்ஷியாவோடு 30 வருடங்களை கழித்து கொண்டிருக்கிறாள். பட்டர் காலமாகி 25 வருடங்கள் ஆனது. நாம் பழைய ஓட்டு வீட்டில் இல்லை என்பது என்று எதுவுமே ஞாபகமில்லை. அம்பி தாத்தா பெரிய வேலையில் இருந்தார் தெரியுமோ என்றாள் அம்மா. அவர் பென்ஷனை வாங்கி எப்படி ஜம்முனு இருக்கார்பார் என் அம்மா என மஞ்சுவிடம் விலாவாரியாக ஆரம்பித்தாள். இருவரும் குடும்ப அரசியலில் அவரவர்களின் காய்களை அதிகவனமாக நகர்த்தினர். அம்மா விடுமா, அவர் என்ன கவர்னர் ஜெனரலா, போஸ்ட் ஆஃபீஸில் சாதாரண வேலையில தாமா இருந்தார். போடா, நோக்கு ஒன்றும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. அப்பாவை அப்படியே கொண்டிருக்கேன். தனக்குத்தான் அடுத்த அம்பு என அறிந்து அவசர அவசரமாக செருப்பு அணிந்து கொண்டு அப்பா நழுவுவதை கண்டுபிடித்து விட்டாள். நீங்கள் இப்போ எங்கே போகிறேன்? வாக் போகிறேன், ரெண்டு நாள் ஆச்சு, அப்புறம் சுகர் ஜாஸ்தி ஆயிடும் என்றார் அப்பா பரிதாபமாக. நான் பேச ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வாக் ஞாபகம் வந்துடுத்தோ? சின்ன விஷயம், பிஸியாக இருந்துட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கூச்சல் போடுறேன். ஒரு தவளை பிடிக்கணும், அவ்வளவுதானே. சாரதா எப்படா சப்மிட் பண்ணணும்? மண்டே மார்னிங் என்று விசும்பிக் கொண்டே சொன்னாள் அவள். இரவு உணவு முடிந்தபின் ஃப்ளாட் விட்டு கீழிறங்கினேன். வாட்ச்மேன் வண்ணத்திரை நடுப்பக்க நாயகியை உற்று பார்த்து கொண்டிருந்தார். நெருங்கி மாணிக்கம் என்றேன். என்ன சார் ஆச்சு, தண்ணி வரலையா? அது இல்லை, ஒரு தவளை வேணும். சரியா கேட்கலீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஒரு தவளை வேணும். எதுக்குங்க, ஏதாச்சும் உடம்புக்கு சரியில்லைங்களா? சாரதாவோட ஸ்கூல் ப்ராஜெக்டுக்கு. ஓ அதுக்கா, இங்கே எப்போவாச்சும் வருமுங்க, வந்தால் பிடிச்சி கொண்டாந்து தாரேன். ராத்திரி வருமா? திங்கக்கிழமை காலையில் சப்மிட் பண்ணணும். அது தெரியாதுங்களே, பொழுதன்னைக்கு வருமுங்களா? வேற எங்கே கிடைக்கும்? முத்தண்ணன் குளத்தில் இருக்குமுங்க. உங்களுக்கு பிடிக்க வருமுங்களா? தெரியல, போய் ட்ரை பண்ணுறேன். ஒரே இருட்டாக இருக்குமுங்களே. பார்த்துங்கண்ணா, சுடுகாடு வேற பக்கத்தில் இருக்குது என எச்சரித்தான். வீடு திரும்பி ஒரு டார்ச், ஒரு பாலித்தீன் பை, ஷூ, மிளகாய்த்தூள் மற்றும் ஒரு துண்டுடன் பைக்கில் புறப்பட்டேன். வாட்ச்மேன் மறுபடியும் பார்த்துங்கண்ணா என வழி அனுப்பி வைத்தார். தடாகம் சாலையில் 20 நிமிட பயணத்துக்கு பின் ஒரு வழியாக குளம் வந்தது. பைக்கை நிறுத்திவிட்டு கரையை நோக்கி இறங்கினேன். நாற்றம் குடலை பிடுங்கியது. டார்ச் வெளிச்சத்தில் அருகில் கருப்பு குளம். 4 சொறி நாய்கள் என்னை நெருங்கின. போ போ என்று அதட்டினேன். ஆனால் அவை கவலைப்படாமல் என்னை பயமுறுத்தும்படி அருகில் நெருங்கின. கையில் இருந்த மிளகாய்த்தூளை கொஞ்சம் எடுத்து அவற்றின் முதுகில் தூவினேன். அதை சற்றும் எதிர்பார்க்காத நாய்கள் இவன் தீயோன் என வாலை சுருட்டி பின்வாங்கின. டார்ச் விளக்கின் ஒளியில் தரையில் தவளைகளை தேடினேன். மிகவும் சிரமப்பட்டு ஒன்றை பார்த்து விட்டேன். மெல்ல அதை நெருங்கி சரையலென்று பாலித்தீன் பையால் பிடிக்க கையை இறக்கினேன். பளிச்சென்று சேறு என் முகத்தில், வாயில், தலையில் வாரி அடித்தது. கவனமாக பாலித்தீன் பையை சோதித்தேன். தவளை இல்லை. சே, அடுத்த 2 மணி நேரம் பிரயத்தனப்பட்டு சேற்றை மட்டும் சேகரித்து வீடு திரும்பினேன். கேட்டை திறந்த வாட்ச்மேன், குளத்திலே குச்சிட்டீங்களா? பயங்கரமா நாறுது. தவளை கிடைச்சதுங்களா? இல்லை என்றவாறு வீட்டுப்படி ஏறினேன். கதவை திறந்த மஞ்சு, எங்க போனேள்? என்ன ஆச்சு? ஏன் இப்படி சேருவாரி வந்திருக்கேள்? கத்தாதே, தவளை பிடிக்க போனேன் சேரா எடுத்து. அட ராமா, சாரதா கிட்ட கெஞ்சி தவளை வேண்டாம்னு சொல்லி அவளும் சரின்னுட்டா? போய் குளிங்கோ. ஆமா, தவளை எங்க? கிடைக்கல. சரியா போச்சு, சரியா போச்சு. நாளைக்கே ஒரு கரப்பு பிடிச்சு கொடுங்கோ. முடியலைன்னா சொல்லுங்கோ, நானே பிடிக்கிறேன். டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்றேன். அப்போதுதான் அதை பார்த்தேன். சுவரில் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. பிடிக்க நெருங்கினேன், சரண்டு பறந்தது. கையில் இருந்த டவலை காற்றில் சுழட்டி விட்டறிந்தேன். அது தூங்கி கொண்டிருந்த சாரதா முகத்தில் போய் விழுந்தது. பறந்து வரும் கரப்பானை பார்த்த அவள் வீலென்று ரூமை விட்டு வெளியே ஓடினாள். மேலே பார்த்த நான் அது என் முகத்தை நோக்கி பறந்து வருவதைக் கண்டேன். தடுப்பதற்காக கையை அனிச்சையாக வீசினேன். ஹா, என் மூக்கு கண்ணாடி கைப்பட்டு கீழே விழுந்தது. நெற்றி பொட்டில் சுரீரென்று வலித்தது. உள்ளே வந்த மஞ்சு, இன்னுமா குளிக்கலை, என்ன முகத்தில் காயம்? கரப்பான் பிடிக்க பார்த்தேன், கண்ணாடி பட்டு காயமாயிடுத்து. அப்படித்தான் நினைத்திருந்தேன். அதை ராமமூர்த்தி மாமா பார்க்கும் வரை. ராமமூர்த்தி மாமா அம்மாவின் ஒரே தம்பி. எங்கள் வீட்டில் அசாதாரண விஷயங்களை சாதாரணமாக்குவதில் ராமமூர்த்தி மாமாவிற்கு பெரும் பங்கு உண்டு. மாமா அரைலூசா இல்லை அறிவிஜீவியா என நீயா நானா விவாதிக்கலாம். என் சிறுவயதில் தாழ்வாரத்தில் படித்து கொண்டிருந்தேன். காப்பி கொடுத்து கொண்டிருந்த மாமா, நாளைக்கு 5 மணிக்கு உலகம் அழிஞ்சிடும் என்றார். யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. கிளம்பும் முன் என் பாட்டியிடம், அடுத்த வாரம் வரேன் என்றார். மாமா, நாளைக்கு உலகம் அழிஞ்சிடுமே, எப்படி அடுத்த வாரம் வருவேள்? ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ பேலன்சிங் ஆக்ட், டோன்ட் வரி என்று சென்றார். ஒரு முறை மாமாவை 1 மாதமாக காணவில்லை. திடீரென்று ஒரு நாள் வந்த மாமா 30 கிலோ குறைந்திருந்தார். அப்பா அவரிடம், என்ன ஆச்சு, ஏன் இப்படி இழைச்சிட்டே? போலந்து போனேன் ஒரு ஹட்டயோகியை பார்க்க. வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கலே, தக்காளி மட்டும்தான் சாப்பிட்டேன். 1 மாசமாவா? 3 times a day. என்ன பேத்தல் இது, நீ பொள்ளாச்சி கூட தாண்டினதில்லை, போலண்டாம், ஹட்டயோகியா. ஆனால் மாமா எதற்குமே மறுத்து பேசியதில்லை. அவர் ஒரு புதிர். என்ன படித்தார், எப்படி எப்படி பல விஷயங்களை அறிந்தார் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒருவரும் அவர் சொல்வதை சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. அந்த புதிர்தான் கரப்பான் தழும்பை கவனித்தது. என்னடா இது, கண்ணாடி பட்டு காயமாயிடுத்து மாமா. எப்படி? கரப்பான் பூச்சி பிடிக்க போனேன். இது கண்ணாடி பட்டு ஆகலை, தட் காக்ரோச் பிட் யூ. அது கடிக்குமா? இன்னும் ஒரு வாரம்தான் உனக்கு லைஃப். யூ ஆர் கோயிங் டு டை. ஏழே நாள் தான் நான் உயிரோடு இருப்பேனா? யூ வில் ஹாவ் எ பெயின்ஃபுல் டெத். ஐயோ என்ன மாமா பண்ணுறது? டேக் திஸ் என்று ஒரு பொட்டலம் கொடுத்தார் திறந்தேன் விபூதி. போகும் முன் மாமா இரண்டு நாளில் நீலக்கரையில் சின்ன உருண்டை வாயிலெடுப்பாய் என்று சொல்லிவிட்டு போனார். மாமா போன பின்பு அப்பா என்னிடம், அவன் சொல்றதை இக்னோர் பண்ணு, அவா குடும்பமே ஒரு மாதிரி, பாட்டி மாமா எல்லாம். ஆனால் என் மாமனாருக்கு இவன் தேவையில்லை. ஏன்? இப்போ இருந்தால் ட்ரம்ப் கூட பேசுகிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னுட்டு ரெண்டு மணி நேரம் பாத்ரூமை விட்டு வெளியே வரமாட்டார். இல்லைன்னா ஒபாமா உப்புமா கேட்குறான்னு தெருவில் ஓடுவார். இரண்டு நாள் போனது. காலையில் குளிக்கும்போது தான் கவனித்தேன், தரையில் இரண்டு சின்ன நீலக்கலர் உருண்டைகள். குனிந்து அதை கையில் எடுக்கும் முன் ஓட்டை நீருடன் மறைந்து போனது. மாமாவிடம் செல் பேசினேன். சரி மாமா, கரப்பான் பூச்சி கடிச்சா மனுஷா சாவாளா? இது சாதாரண கரப்பான் இல்லை, தெரியா பெட்டி கால்சியானா. தே காட் ஏலியன் ட்ரைட்ஸ். அப்படின்னா வேற்று கிரகவாசிகள் இங்கேயே இருக்கா மனுஷாலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு? நேச்சர்ஸ் கேம். புரியலை மாமா. தே ஆர் மாஸ்கரேடிங், யூ கான்ட் ட்ரை டு கில் தம். அப்படி பண்ணினா நாம காலி. ஆப்பிள் கேன்சருக்கு நல்லது, ஆனால் ஆப்பிள் விதை சாப்பிட்டா கேன்சர்? இப்போ நான் என்ன மாமா பண்ணட்டும்? நான் கொடுத்த விபூதி சாப்பிடு. தேர்ஸ்டே காலையிலே ரெண்டு ஷேப்பு கலர் பூச்சி வாயிலிருந்து வரும், அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. சரி மாமா. யூ வில் டை தேர்ஸ்டே நைட். ஃபோனை கட் செய்தார். வியாழன் காலை பல் தேய்த்தவுடன் இரண்டு சிவப்பு பூச்சிகளை வாஷ் பேசினில் பார்த்தேன். யாரிடமும் சொல்லவில்லை, எல்லோரும் எனக்கு கௌரவ பட்டம் அளிப்பார்கள். வியாழன் இரவு நான் மரணிக்கும் இரவு. எனக்கும் மாமாவிற்கும் மட்டும் புரிந்த ரகசியம். எல்லோரும் தெருவின் சப்தம் குறைந்து விளக்கு அணைக்கப்பட்டதும் உறங்கி போனார்கள். நாளை காலைதான் இனி உதயம். என்னை தவிர நான் டிவியில் சேனல்களை மாற்றினேன், எதிலும் கவனம் இல்லை. பல சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. ஜெயலட்சுமி டீச்சர், சேட்டு பெண், சப்னா, தேங்காய்கிரியின் மரணம், திருமணம், சாரதா ஜனனம் என நீண்ட இரவுக்கு பின் உறங்கி போனேன். எழுந்திருங்கோ, மணி 8:00 இப்படியா வேட்டியை அமைந்தது கூட தெரியாம பேலு தூங்குவா? அட, நான் மரணிக்கவில்லை. எப்படி? மாமாவிற்கு செல் பேசினேன். மாமா, ஐ ஆம் அலைவ். உடனே கோணியம்மன் கோவிலுக்கு வா. இன்னும் குளிக்கல மாமா. பரவாயில்ல. கோயிலுக்கு விரைந்தேன். மாமா வாசலில் காத்திருந்தார். என் முகத்தை சோதித்தார். சிரி, சிரித்து காண்பித்தேன். வலது பக்கம் முகத்தை திருப்பி இருமி காண்பி செய்தேன். ஐயோன்னு கத்து. மாமா எல்லோரும் பார்க்கறா. மாமா சற்றும் எதிர்பார்க்காத தருணத்தில் வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டார். ஐயோ, யூஆர் ஆல் செட். மாமா, அப்போ நான் சாக மாட்டேனா? இல்லை, நான் உனக்கு ஆன்டிடோட் கொடுத்தேன், அது விபூதி இல்லை. ஏ மாமா இப்படி பயப்பட வச்சேள். அந்த மருந்து மரண பயத்தில்தான் வேலை செய்யும். சொல்லிவிட்டு மாமா ஒன்சி பஸ் ஏறி சென்றார். உங்களுக்கு எப்படியோ, எனக்கு தெரியாது. எனக்கு மாமா அரைலூசாக தோன்றவில்லை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.